நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. டிசம்பர் மாதம் 22 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழக அரசின் தலைமை செயலரின் அலுவலகத்தில் நடந்த வருமான வரி சோதனையை அடுத்து புதிய செயலர் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி மற்றும் பேட்டி.
அதாவது இப்ப சொல்லலாம், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தால், உயிரோடு இருந்தால் இவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்காது. இந்த மாதிரி
மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை சந்தித்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை பதவி நீக்கம் செய்யக்கோரிய திமுகவின் கருத்துக்கு அதிமுகவின் பதில்,
தனியாக ஒரு இடத்துல வந்து சசிகலாமா இருக்கிற வேறொரு இடத்துக்கு சென்று அவர்களை பார்த்தார்களா? அந்தம்மா இருந்ததும் இரங்கல் தெரிவிக்கிற இடத்தில் தான் திருமதி சசிகலாமாவும் இருக்கிறார்கள். அதில் எந்த தவறுமே கிடையாது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம். செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. பெர்லினில் கிறிஸ்துமஸ் சந்தையில் லாரியை ஓட்டிச் சென்று தாக்குதல் நடத்திய சந்தேக நபருக்கு அனுமதி அளித்ததற்கு உள்ளூர் பாதுகாப்பை விமர்சித்துள்ளார் ஜெர்மனியின் முக்கிய ஆளும் கட்சியின் துணைத் தலைவர். ஏற்கனவே தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக கண்காணிப்பில் இருந்த துனிஷியாவைச் சேர்ந்த சந்தேக நபர் அனீஸ் அம்ரி இந்த தாக்குதலில் தொடர்புடையதாக கூறப்பட்டதை கேட்டு தான் அதிர்ச்சி அடைந்ததாக ஜெர்மன் வானொலி ஒன்றில் ஆர்மின் லாஷர் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் மாநிலங்களுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதலை மேம்படுத்தும் நடவடிக்கை தேவை எனவும், மின்னணு முறையில் கண்காணிக்கும் முறையை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெர்னிலில் லாரியை ஓட்டிச் சென்று கூட்டமான கடைகளில் மோதியதில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 48 பேர் அதில் காயமடைந்தனர். அந்த தாக்குதல் நடந்த பகுதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணம் காலியாக விடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துபவர்கள் அங்கு பூக்களையும் மெழுகுவர்த்திகளையும் வைத்துச் செல்கின்றனர். அங்கு சோகமான சூழலே காணப்படுகிறது. அலப்போவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் மக்களை வெளியேற்றும் பணியை அடுத்து சிரியாவின் அரசியல் நடைமுறைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என ஐநாவின் சிறப்பு தூதர் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் புதுப்பிக்கப்பட்ட ஒற்றுமை அம்முயற்சிகளுக்கு புது உத்வேகத்தை கொடுத்துள்ளது என்று கூறியுள்ள ஸ்டெஃபன் டி மிஸ்டுரா, போர் நிறுத்தம்தான் முதன்மையானது என்றும் தெரிவித்துள்ளார். அலப்போவிலிருந்து வெளியேற ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கின்றனர். மக்களை வெளியேற்றும் பணி வெள்ளிக்கிழமையும் தொடரும் என சிரியாவில் உள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுடனான உறவில் பதற்றம் அதிகரிக்கும் அறிகுறிகள் தென்படும் நிலையில் ஐரோப்பிய பெருநிலப்பரப்பில் அமெரிக்கா மீண்டும் டாங்கிகளை நிறுவவுள்ளது. 3 வருடங்களுக்கு முன் ஐரோப்பிய கண்டத்திலிருந்து அமெரிக்கா தனது கனரக டாங்கிகளை திரும்ப பெற்றுக் கொண்டது. ஆனால் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் தளபதி பனிப்போர் சேமிப்பு வசதிகளை மீண்டும் திறப்பதாகவும், கவசப்படைகளை மீண்டும் கொண்டுவரப்போவதாகவும் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். நேட்டோ மறு உத்தரவாதம் அளிப்பதற்கு பதிலாக தங்களை ஒடுக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரச படைகளால் திரும்ப கைப்பற்றப்பட்ட மொசூல் நகரின் மாவட்டங்களில் ஈராக் படைகளுக்கு எதிராக இஸ்லாமியவாத போராளிகள் தற்கொலை கார்குண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். மொசூலுக்கு கிழக்கே உள்ள கோக்ஜெலி பகுதிக்கு அருகில் உள்ள பகுதியில் 3 கார்களில் குண்டு வெடித்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈராக் போர் விமானங்கள் ஜிஹாதிகளின் நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தின. சண்டை தீவிரமடைந்ததால் பொதுமக்கள் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். அதே நேரத்தில் பீரங்கி தாக்குதலில் 4 தொண்டு நிறுவன பணியாளர்களும் 7 பொதுமக்களும் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. ரஷ்யா தனது ராணுவ அணுசக்தி திறனை மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று ரஷ்ய அதிபர் தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழக அரசின் தலைமை செயலர் ராம் மோகன ராவ் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனையை அடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதிய செயலராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக இருந்த ராம மோகன ராவ் நீக்கப்பட்டு கிரிஜா வைத்தியநாதன் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த ராம மோகன ராவின் வீட்டில் நேற்று வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அவரது மகன் மற்றும் உறவினர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனைகளில் 30 லட்சம் ரூபாய் பணமும் 5 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாயின. இன்றும் கூட அவரது மகன் விவேக்கின் வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் ராம மோகன ராவை தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி புதிய தலைமைச் செயலாளரை தமிழக அரசு நியமித்துள்ளது. கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் நில நிர்வாக ஆணையராக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் புதிய தலைமைச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ராம மோகன ராவ் கவனித்து வந்த கண்காணிப்பு ஆணையர் நிர்வாக சீர்திருத்த ஆணையர் ஆகிய பணிகளையும் கிரிஜா வைத்தியநாதனை கவனிப்பார் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. 1981 பணியில் சேர்ந்த கிரிஜா வைத்தியநாதன் சென்னையைச் சேர்ந்தவர். அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற இன்னும் 2.5 ஆண்டுகள் இருக்கின்றன. தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்கும் 4வது பெண் இவராவார். இவருக்கு முன்பாக லட்சுமி பிரானேஷ், மாலதி, ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகிய பெண் அதிகாரிகள் தமிழக தலைமைச் செயலாளர்களாக இருந்துள்ளனர்.
முரளிதரன், தமிழகத்தின் புதிய தலைமை செயலராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து என் ராமிடம் கேட்டார் தங்கவேல்.
இது வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது ஒரு ஷாக் த்ரூ த சிஸ்டம் தான். ஏன்னா இது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் லாஸ்ட் செவரல் இயர்ஸ் வந்து கிராண்ட் கரப்ஷன் ஒரு பேர் உண்டு. அதாவது பயங்கரமான கரப்ஷன், கொள்கைகளே மாற்றி நாட்டையே ஸ்டேட்டையே லூட் அடிக்கிற ஒரு போக்கு இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அவர் பேசப்பட்ட விஷயம். ஆனா இது வந்து ஒரு கான்கிரீட் ஆக்ஷன். வேற ஒரு கேஸ்ல ஆரம்பிச்சு சீஃப் செக்ரட்டரி இதுல இருக்க பல நியூ நோட்ஸ் பிடிச்சிருக்காங்க, டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசட்ஸ் பிடிச்சிருக்காங்க எல்லாம் தகவல் வந்திருக்கு நியூஸ் பேப்பர்ல. அதனால இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சம்பவம். ஆனா இது இட் இஸ் எட் அன்போல்டிங்.
ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த ஒரு ஸ்திரமற்ற ஒரு சூழ்நிலை நிலவும் நேரத்திலே வந்து இந்த மாதிரியான ஒரு சோதனை நடத்தப்படுவதனுடைய பின்னணி குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை உடைய அதிகாரத்தை வந்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புவதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அது நியாயமான கேள்விதான் நீங்க சொன்ன இது. அதாவது இப்ப சொல்லலாம், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தால், உயிரோடு இருந்தால், இவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்காது இந்த மாதிரி செக்ரட்டேரியட்ல போய் இது பண்றதோ சீஃப் செக்ரட்டரி இருக்கும்போது. அது உண்மைதான், கட்டாயமாக நடத்தி இருக்க மாட்டார்கள். இந்த இது ஒரு சாஃப்ட் பீரியட்ல செய்திருக்கார்கள். அது ஒரு இதுக்கு ஒரு அதோட வீக்னஸ் தான் இந்த இதோடைய டைமிங் என்று சொல்லலாம். ஆனா பெட்டர் லேட் தென் எவர், நிலைமை மாறிவிட்டது. அதனால இன்னும் இப்ப வேகமாக இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம், முன்னாலே எடுத்திருக்கணும், ஆனா எடுக்க முடியவில்லை. ஏன்னா இதே ராம்மோகன ராவ் தான் சீஃப் செக்ரட்டரியா இருந்தார் அவங்க இருக்கும்போதும். ஆனா ஜெயலலிதா இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கோ மீடியா கூட சொல்லலாம் இந்த விஷயங்கள தைரியமாக முன்வைக்க ஒரு தயக்கம் இருந்தது, பயம் கூட இருந்தது என்று சொல்லலாம். அது ஒரு வீக்னஸ் இந்த சிஸ்டம்.
அப்படின்னா வந்து இது மத்திய அரசினுடைய நேர்மை தன்மையில் வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் இவர்கள் வந்து ஊழலை ஒழிப்பதற்காக செய்கிறார்கள் அல்லது அரசியல் உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறது இல்லையா?
இது கட்டாயமாக இருக்கிறது. இது ஊழலை எதிர்க்க அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கு என்று சொல்ல முடியாது. அவங்கள பல பேர் வந்து பெரிய கரப்ஷன் இருக்கான், கிரிமினல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பிஜேபியிலயும். அதனால அவங்க வந்து எல்லாத்தையும் ரொம்ப நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இந்த ஆன்டி கரப்ஷன் டிரைவ் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது.
மூத்த பத்திரிகையாளர் என் ராம். கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் தற்போது புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அளிக்கப்பட்டுள்ள பதவியின் முக்கியத்துவம் குறித்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயத்திடம் கேட்டேன்.
இந்த கிரிஜா வைத்தியநாதன் அப்பாயின்ட் பண்ணதுனால முன்ன ரெண்டு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. என்ன வந்து சீனியாரிட்டி ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஷீ இஸ் தி சீனியர் மோஸ்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஐஏஎஸ் ஆபீஸ்ல கிரிஜா தான் சீனியர் மோஸ்ட். அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது. மற்றபடி அவளுக்கு சீனியாரிட்டி கம் மெரிட் மெரிட்டோ அவளுக்கு வந்து சிஎஸ்ஏ மெரிட்டோரியஸ் ஆஃபீஸர். அதனால அதுலேயும் ஒரு பிரச்சனை இல்லை. மூணாவது ஒரு கூல் ஹெட்டட் பர்சன், லேடி அண்ட் ஏ கூல் ஹெட்டட் பர்சன். அதனால இந்த ஒரு கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள அவங்க சாமர்த்தியமும் உண்டு. இது வந்து இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்க வந்து சீஃப் செக்ரட்டரியும் அடிஷ்னல் சார்ஜாக விஜிலன்ஸ் கமிஷனரும் கொடுத்துருக்காங்க. அந்த பிரச்சனையும் அதுதான், சீஃப் செக்ரட்டரியும் விஜிலன்ஸ் கமிஷனும் சேர்ந்து இருக்கக்கூடாது. அது ஒரு செப்பரேட் போஸ்ட், அது கேடர் போஸ்ட். அதுலேயும் ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்தாருன்னா அந்த விஜிலன்ஸ் கமிஷனுக்கு வேலை தான் கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. சீஃப் செக்ரட்டரியால் அது பண்ண முடியாது. சீஃப் செக்ரட்டரி அண்ட் வாட்ச் டாக் கனாட் பி த சேம். தமிழ்நாட்டில் பிரச்சனையும் அதுதான், பல வருடங்களாக அந்த ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ராமமோகன் ராவ்
முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை சந்தித்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை சட்டப்படி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநருக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் அறவாழி இளம்பருதி.
டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தமிழக அரசு மேற்கொண்ட உறுப்பினர் நியமனங்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்யும் அமைப்பாக டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இயங்கி வருகிறது. இந்த தேர்வாணையத்திற்கு 11 உறுப்பினர்களை கடந்த ஜனவரி மாதம் 31 தேதியன்று தமிழக அரசு நியமித்தது. பிரதாப்குமார், வி சுப்பையா, முத்துராஜ், எம் சேதுராமன், ஏ வி பாலுசாமி, எம் ராஜாராம் உள்ளிட்ட 11 பேரை தமிழக அரசின் பரிந்துரையின் பேரில் தமிழக ஆளுநர் நியமித்தார். இந்த நியமனங்களை எதிர்த்து திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன், புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்தனர். தகுதியில்லாதவர்கள், அரசியல் சார்பு உள்ளவர்கள் இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தங்களது மனுக்களில் குற்றம் சாட்டியிருந்தனர். மேலும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் கே கவுல் மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வு, தகுதியை கணக்கில் கொள்ளாமல் செய்யப்பட்ட இந்த நியமனங்கள் செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளது.
தற்போது ஒளிபரப்பான செய்தி, டிஎன்பிஎஸ்சி நியமனம் தொடர்பானது. தவறான ஒளிபரப்புக்கு வருந்துகிறோம். அடுத்ததாக, சசிகலாவை சந்தித்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை சட்டப்படி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநருக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் அறவாளி இளம்பருதி.
தமிழகத்தின் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலாவை தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் சந்தித்திருப்பதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 19 தேதியன்று பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் சசிகலாவை ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்தனர். இது தொடர்பான புகைப்படங்களும் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டன. தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி தலைமையில் கோவை விவசாய பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி, பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுவாமிநாதன், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் எம் பாஸ்கரன் உள்பட சுமார் 15 மேற்பட்ட துணைவேந்தர்கள், முன்னாள் துணைவேந்தர்கள், பதிவாளர்கள் சசிகலாவை சந்தித்தனர். இது தொடர்பான புகைப்படம் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆரில் வெளியான போது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் சசிகலாவை சந்தித்து கட்சிக்கு பொறுப்பேற்கும்படி கூறியதாக கூறப்பட்டிருந்தது. இதனை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி கண்டித்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில், எந்த பதவியிலும் இல்லாத ஒருவரை துணைவேந்தர்கள் சென்று சந்தித்திருப்பது நெறிமுறைகளுக்கு மாறானது, அரசியல் சாசனத்திற்கு முரணானது என்றும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.
அறவாழி இளம்பருதி. சசிகலாவை சந்தித்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கருத்து பற்றி அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையனிடம் கேட்டேன்.
திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை வேண்டுமா? காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில விடப்பட்ட அறிக்கை. போயஸ் கார்டன் என்பது பொன்மனச்செல்வி அமரர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு சொந்தமான கார்டன். லட்சக்கணக்கான, 1000 நாள்தோறும் அங்கு சென்று அஞ்சலி செலுத்துகிறார்கள். அது அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், அல்லது அரசு சார்புடைய நிறுவனங்கள் அதிகாரிகள், இந்த கட்சிக்காரர்கள், அந்த கட்சிக்காரர்கள் என்றில்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் தமிழகத்தினுடைய ஒரு பொது சொத்து தாம் இழந்து விட்டோமே என்ற ஏக்கத்தோடு செல்லுகிறார்கள். அப்படி அந்த இடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துகிற தமிழக ஒட்டுமொத்த மக்களுள் சிலர் தான் அந்த வைஸ் சான்சலர்கள். அங்கு அஞ்சலி செலுத்த போகிற போது அங்கு எல்லோரும் இருக்கிறோம், நாங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறோம், திருமதி சசிகலா அவர்களும் இருக்கிறார்கள். என்ன தவறு இருக்கிறது அவர்களை சந்திப்பது, எங்களை சந்திப்பது? தனியாக ஒரு இடத்துல வந்து சசிகலாமா இருக்கிற வேறொரு இடத்துக்கு சென்று அவர்களை பார்த்தார்களா? அந்த அம்மா இருந்ததும் இரங்கல் தெரிவிக்கிற இடத்தில் தானே திருமதி சசிகலாமாவும் இருக்கிறார்கள். அதில் எந்த தவறுமே கிடையாது.
அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன். அடுத்ததாக, இலங்கையில் கொழும்பு துறைமுகத்தில் புத்தரின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு தொகை துணிப்பொருட்கள் அந்நாட்டு சுங்கத்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஆர் உதயகுமார்.
இந்தியாவிலிருந்து இலங்கை ஊடாக ஸ்லோவேனியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட புத்தரின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு தொகை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுங்கத்துறை பேச்சாளரான தர்மஸ்ரீ ககந்தல இது பற்றி கூறுகையில், ஏப்ரின் எனப்படும், அதாவது சமையலறை மேலங்கிகள், கைதுடைக்கும் துணிகள் மற்றும் கையுறைகளில் புத்தரின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொழும்பு ஊடாக ஸ்லோவேனியாவுக்கு இவை அனுப்பி வைக்கப்பட இருந்ததாகவும், இது தொடர்பாக கிடைத்த தகவலை அடுத்து இவை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இலங்கையில் மத வழிபாட்டுக்குரிய உருவங்களை வீட்டுப்பாவனை பொருட்களில் பொறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இது பற்றி தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றது. முழுமையான தகவல் பெறப்பட்ட பின்னர் இந்திய சுங்கப்பகுதிக்கு அறிவிக்கப்பட்டு உற்பத்தி செய்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்படும் என்றும் இலங்கை சுங்கத்துறை கூறுகின்றது.
ஆர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.